சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 22, 2021. தலைப்பு: மனம். கோல்டன் உரை. தானியேல். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குப்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. நீதிமொழிகள் பிரசங்கி. ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தியடைவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. சூரியனுக்கு கீழே ஞானமுள்ள காரியத்தையும் கண்டேன். அது என் பார்வைக்கு பெரிதாய் தோன்றிற்று. ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதிலே இருந்த குடிகள் கொஞ்ச மனிதர். அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்தது. அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. ஞானத்தை கண்டடைக்கிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வழிகள் இனிதான வழிகள். அதன் பாதைகளெல்லாம் சமாதானம். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. நீதிமொழிகள். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானியென்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும், உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். யோபு. நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும். அதனால் உமக்கு நன்மை வரும். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். யோபு. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. தானியேல். நேபுகாத்நேச்சார் ராஜ்ய பாரம்பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்கச் சொன்னான். அவர்கள் வந்து ராஜசமூகத்தில் நின்றார்கள். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும். அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சிறிய பாஷையிலே சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களேயாக்கில், என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். கல்தேயர் ராஜசமூகத்தில் பிரதியுத்தரமாக. ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். பின்பு இராக் காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழ்கிறேன் என்றான். தானியேல் ராஜசமூகத்தில் பிரதியுத்தரமாக வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். அப்பொழுது ராஜாவாகிய தானியேலை நோக்கி, பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். ஏசாயா இலை படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல. நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்பட்டேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கப்பாறையை போலாக்கினேன். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். மத்தேயு. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், மத்தேயு. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டைகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தியில்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தியில்லாதவர்கள் தங்கள் தீவட்டைகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டைகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக்க புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டைகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தியில்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டைகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமலிராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தை போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். இப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட்ட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். கொலோசையர். இது நிமித்தம் நாங்கள் அதை கெட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீட்டிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீது டிஸ்கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதன் அறிவியலில் இருக்கும் யதார்த்தத்தையும் ஒழுங்கையும் புரிந்து கொள்ள நீங்கள் உண்மையில் கடவுளின் தெய்வீக கொள்கையாக கருத வேண்டும். ஆவி, வாழ்க்கை, உண்மை, அன்பு ஒன்றிணைந்தது மற்றும் கடவுளுக்கான வேதபூர்வ பெயர்கள் அனைத்து பொருள், புத்திசாலித்தனம், ஞானம், இருப்பது, அழியாத தன்மை, காரணம் மற்றும் விளைவு ஆகியவை கடவுளுக்கு சொந்தமானது. இவை அவருடைய குணாதிசயங்கள். எல்லையற்ற தெய்வீக கோட்பாட்டின் நித்திய வெளிப்பாட்டுகள் அன்பு. அவருடைய ஞானத்தை தவிர ஞானம் இல்லை. எந்த உண்மையும் உண்மையல்ல, எந்த அன்பும் அழகல்ல, வாழ்க்கையே தெய்வீகமல்ல, நல்லது இல்லை. ஆனால் கடவுள் நல்லதை வழங்குகிறார். தெய்வீக மெட்டாபிசிக்ஸ் ஆன்மீக புரிதலுக்கு வெளிப்படுத்தப்பட்டபடி அனைத்தும் மனம் மற்றும் மனம் கடவுள் சர்வ வல்லமை, சர்வ வல்லமை, சர்வஞானம், அதாவது அனைத்து சக்தி, அனைத்து இருப்பு, அனைத்து அறிவியல் என்பதை தெளிவாக காட்டுகிறது. எனவே அனைத்தும் உண்மையில் மனதின் வெளிப்பாடு. அழியாத மனத்தால் ஆளப்படும் மனிதன் எப்போதும் அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கிறான். ஒவ்வொரு அடுத்த ஆண்டும் ஞானம் அழகு மற்றும் புனிதத்தை வெளிப்படுத்துகிறது. மனமே அனைத்து இயக்கங்களுக்கும் ஆதாரமாக உள்ளது. மேலும் அதன் நிரந்தர மற்றும் இணக்கமான செயலை தடுக்க அல்லது சோதிக்க எந்த மந்தமும் இல்லை. மனமும் அதே வாழ்க்கை, அன்பு மற்றும் ஞானம் நேற்றும் இன்றும் என்றும். பொருள் மற்றும் அதன் விளைவுகள் பாவம், நோய் மற்றும் இறப்பு செயல்படும் வினை புரிந்து பின்னர் நிறுத்தப்படும் மரண மனநிலையாகும். அவை மனதின் உண்மைகள் அல்ல. அவை யோசனைகள் அல்ல, மாயைகள். கொள்கை முழுமையானது. இது எந்த தவறும் இல்லை என்பதை ஒப்புக்கொள்கிறது. ஆனால் புரிதலில் தங்கியுள்ளது. கல்வி என்பது கல்வி செயல்முறைகளை சார்ந்தது அல்ல. அது எல்லா அழகையும் கவிதையையும் அவற்றை வெளிப்படுத்தும் ஆற்றலையும் கொண்டுள்ளது. உணர்வுகள் அமைதியாக இருக்கும் போது ஆவி கடவுள் கேட்கப்படுகிறது. நாம் அனைவரும் நம்மை விட அதிக திறன் கொண்டவர்கள். ஆத்மாவின் செல்வாக்கு அல்லது செயல் ஒரு சுதந்திரத்தை அளிக்கிறது. இது மேம்படுத்துதலின் நிகழ்வுகள் மற்றும் கற்பிக்கப்படாத உதடுகளின் ஆர்வத்தை விளக்குகிறது. பழங்கால தீர்க்கதரிசிகள் தங்கள் தொலைநோக்கு பார்வையை ஆன்மீக அசாதாரண நிலைப்பாட்டிலிருந்து பெற்றனர். தீயதை முன்னறிவிப்பதன் மூலமும் புனைகதைக்கான தவறான உண்மையின் மூலமும் அல்ல, உடல் மற்றும் மனித நம்பிக்கையின் அடித்தளத்திலிருந்து எதிர்காலத்தை முன்னறிவித்தனர். அறிவியலில் போதுமான முன்னேற்றத்துடன் இருக்கும் போது மனிதர்கள் பார்ப்பனர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் மாறாமல் பேய்கள் ஆவிகள் அல்லது தேவதைகளால் கட்டுப்படுத்தப்படவில்லை. ஆனால் ஒரே ஆவியால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிந்து கொள்வது இந்த மனதோடு ஒத்துப்போகும், எப்போதும் இருக்கும். தெய்வீக மனம் மற்றும் சிந்தனையின் உரிமை. அறிவியலுடன் பழகுவது தெய்வீக மனதுடன் அதிக அளவில் தொடர்பு கொள்ளவும் உலக நலனை பற்றிய நிகழ்வுகளை முன்னறிவிக்கவும் தெய்வீக உத்வேகம் பெறவும் ஆமாம் தடையற்ற மனதின் வரம்பை அடையவும் நமக்கு உதவுகிறது. மனம் எல்லையற்றது. உடலமைப்பால் வரையறுக்கப்படவில்லை. ஒளி அல்லது பார்வைக்கு காது மற்றும் கண்ணை அல்லது தசைகள் மற்றும் எலும்புகளை லோகோமோஷனை சார்ந்தது அல்ல என்பதை புரிந்து கொள்வது மனிதனின் இயல்பு மற்றும் இருப்பை நாம் அறியும் மன அறிவை நோக்கிய ஒரு படியாகும். ஆவியானவரை நாம் சரியாக அறிந்திருப்பது கடவுளிடமிருந்து, தெய்வீக கோட்பாட்டிலிருந்து வருகிறது. அது கிறிஸ்து மற்றும் கிறிஸ்தவ அறிவியல் மூலம் கற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த விஞ்ஞானம் முழுமையாக கற்றுக்கொள்ளப்பட்டு சரியாக ஜீரணிக்கப்பட்டிருந்தால் வானியலாளர் நட்சத்திரங்களை படிக்கவோ அல்லது கிரகணத்தை கணக்கிடவோ முடியும் என்பதை விட உண்மையை நாம் துல்லியமாக அறிய முடியும். இந்த மனதை வாசிப்பது தெளிவான தன்மைக்கு எதிரானது. இது ஆன்மீக நிலைப்பாட்டின் வெளிச்சமாகும். இது ஆன்மாவின் திறனை நிரூபிக்கிறது, பொருள் உணர்வு அல்ல. பிந்தையது தெய்வீக மனதிற்கு அடிபணியும் போது இந்த ஆத்ம உணர்வு மனித மனதில் வருகிறது. இத்தகைய உள்ளுணர்வுகள் நல்லிணக்கத்தை உருவாக்கும் மற்றும் நிலைநிறுத்தும் எதையும் வெளிப்படுத்துகின்றன. இது நல்லது செய்ய உதவுகிறது, ஆனால் தீமை அல்ல. இயேசு தனது மாணவர்களுடன் ஒரு முறை பயணம் செய்தபோது அவர்களின் எண்ணங்களை அறிந்திருந்தார் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவற்றை அறிவியல் பூர்வமாக வாசியுங்கள். அதே வழியில் அவர் நோயை கண்டறிந்து நோயாளிகளை குணமாக்கினார். இன்றைய காலத்தின் தீர்க்கதரிசி இந்த காலத்தின் அறிகுறிகளை மனதின் அடிவானத்தில் பார்க்கிறார். கிறிஸ்தவத்தின் மறுபிறப்பு நோய்வாய்ப்பட்டவர்களை குணமாக்குகிறது மற்றும் பிழையை அளிக்கிறது. வேறு எந்த அடையாளமும் கொடுக்கப்படாது. மனதின் மூலம் தவிர உடலை காப்பாற்ற முடியாது. நோய்க்கு நுண்ணறிவு இல்லை. அறியாமலேயே நீங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறீர்கள். இதை புரிந்து கொள்வது இந்த சுய வாக்கியத்தை மாற்றவும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் உண்மையுடன் சந்திக்கவும் உதவும். மனதை விட நோய் குறைவு. மனத்தால் அதை கட்டுப்படுத்த முடியும். மனித மனம் என்று அழைக்கப்படுவது இல்லாமல் அமைப்பின் அழற்சி அல்லது கடுமையான நடவடிக்கை இருக்காது. பிழையை நீக்கி அதன் விளைவுகளை நீங்கள் அளிக்கிறீர்கள். மனதின் சாம்ராஜ்யத்தை சர்ச்சையிடுவதற்கோ அல்லது மனதை வீழ்த்துவதற்கோ அல்லது அரசாங்கத்தை தன் கையில் எடுப்பதற்கோ நோய் ஒரு புத்திசாலித்தனம் அல்ல. உடம்பு கடவுளால் கொடுக்கப்பட்டதல்ல. சுய உருவான பொருள் சக்தியல்ல. இது மனதை சாமர்த்தியமாக சமாளிக்கும் மற்றும் இறுதியாக அதை வெல்லும். வாழ்க்கையை ஒருபோதும் முடக்க அல்லது நீண்ட மற்றும் குளிர்ந்த முரண்பாடான இரவில் நல்லிணக்கத்தை குளிர்விக்க கடவுள் ஒருபோதும் பொருளை வழங்கவில்லை. அத்தகைய அதிகாரம் தெய்வீக அனுமதி இல்லாமல் நினைத்து பார்க்க முடியாதது. அத்தகைய சக்தியை தெய்வீகமாக இயக்க முடிந்தால் அது பொதுவாக மனித அரசாங்கங்களில் காண்பிக்கப்படுவதை விட குறைவான ஞானத்தை வெளிப்படுத்தும். உலகின் உண்மையான அதிகார வரம்பு மனதில் உள்ளது. ஒவ்வொரு விளைவையும் கட்டுப்படுத்துகிறது மற்றும் அனைத்து காரணங்களையும் தெய்வீக மனதில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இருப்பது பரிசுத்தம், நல்லிணக்கம், அழியாமை. இது பற்றிய அறிவு சிறிய அளவில் இருந்தாலும் மனிதர்களின் உடல் மற்றும் தார்மீக தரத்தை உயர்த்தும், நீண்ட ஆயுளை அதிகரிக்கும், குணத்தை தூய்மைப்படுத்தும் மற்றும் உயர்த்தும் என்பது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு முன்னேற்றம் இறுதியாக அனைத்து பிழைகளையும் அழித்து அழியாத தன்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். நல்லதாக நிரூபிக்கப்பட்ட ஒரு அறிக்கை சரியாக இருக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். புதிய எண்ணங்கள் தொடர்ந்து தரையை பெறுகின்றன. இந்த இரண்டு முரண்பாடான கோட்பாடுகள் அந்த விஷயம் ஒன்று அல்லது அனைத்தும் மனதுதான் ஒருவர் வெற்றியாளர் என்று ஒப்புக்கொள்ளப்படும் வரை நிலத்தை சர்ச்சைக்குள்ளாக்கும். அவரது பிரச்சாரத்தை பற்றி விவாதித்து ஜெனரல் கிரான் கூறினார், கோடை முழுவதும் எடுத்தால் இந்த வரிசையில் அதை எதிர்த்து போராட நான் முன்மொழிகிறேன். அறிவியல் கூறுகிறது அனைத்தும் மனது மற்றும் மனதின் யோசனை. இந்த வரிசையில் நீங்கள் அதை எதிர்த்து போராட வேண்டும். பொருளால் உங்களுக்கு எந்த உதவியும் அளிக்க முடியாது. கடவுள் மனம், கடவுள் எல்லையற்றவர், எனவே அனைத்தும் மனம். இந்த அறிக்கையில் அறிவியல் இருப்பது, இந்த அறிவியலின் கொள்கை தெய்வீகமானது, நல்லிணக்கத்தையும் அழியாமையையும் நிரூபிக்கிறது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், துண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.